நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் ஆராதிக்கணும், அவருக்கு ஏற்ற அவருக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் நம்மளை. இது வந்து தேவனை அறியாம நம்ம இதை செய்யவே முடியாது. தேவன் எப்பேற்பட்டவருடைய குணாதிசயங்கள் எப்பேற்ப நம்ம செய்யவே முடியாது. யோவான் 17:3 ஒருத்தர் படிக்கலாம். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் நம்ம அநேக டைம்ல பேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிஃப்ட் என்னன்னா இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு கொடுக்கிற ஒரு என்ன கொடுக்கிறாருன்னா, ஒன்றான மெய்தேவனை உம்மை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த நித்திய ஜீவன் நமக்கு இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா இப்போ தான் அறிஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒரு விசுவாசிங்களுக்கு அதான் அது இப்பவே ஸ்டார்ட் ஆயிருப்பட்டவர்னு இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய காரியம். நமக்கு அந்த இட்டர்னல் லைஃப் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஆராதிப்போம், ஒன்னு ஆராதிக்கணும்னா எதை நம்ம ஆராதிப்போம்? உதாரணத்துக்கு அங்க ஒரு சேர் இருக்கு, ஒயிட் கலர் சேர், அதை நீ அப்படியே அது மேல மயங்கி அதை அப்படியே ஆராதிக்கணும் நீ அப்படின்னா நம்ம ஆராதிப்போமா? உண்மையா உன்னால ஆராதிக்க முடியுமா? இல்ல, அதை ஆராதிக்க முடியாது. நம்ம மிகுந்த ஆச்சரியமோ அன்போ அதிசயமோ நம்ம படுறோமோ, த வண்டர்னுவாங்க இங்கிலீஷ்ல, த ஆச்சரியம் பிரமிப்பு எது மேல நமக்கு ஏற்படுதோ அதைத்தான் நம்ம ஆராதிக்க முடியும். சாதாரண பொருள்களை நம்ம ஆராதிக்க முடியாது. புரியுதுங்களா? யாரு அவருடைய குணாதிசயம் என்னன்றத நம்ம கொஞ்ச நேரம் கொடுத்து தியானிக்காம போனோம்னா கடவுள் சாதாரணமானவரா ஆயிடுவாரு. அவரை முடியாது இல்லைங்களா? சாதாரண காரியத்தை நம்ம ஆராதிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை வந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ வல்லவர், நீ அப்படி, நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேல அதிசயம், அவர் மேல ஆச்சரியம், என்ன மாதிரி ஒரு கடவுள், என்ன மாதிரி ஒரு தேவன் நான் வணங்குற தேவன் அப்படின்ற அந்த அறியும் போது தான் வரும். அந்த அதுக்குத்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பைபிள் ஸ்டடி. அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, பெரிய பக்திமான், என்ன சொன்னார்னா, எந்த மனிதன் தன் கடவுளை அறிந்திருக்கிறானோ, மனுஷன் இயற்கையா மனுஷர்களுக்கு இருக்கிறத விட இவனுக்கு பெரிய பலமோ எனர்ஜியோ ஜாஸ்தி இருக்கும். கடவுளை எனர்ஜி ஸ்ட்ரென்த் எப்படி வருதுன்னா, ஆர்டினரி மனுஷன் இருக்கான், ஆனா கடவுளை அறிஞ்ச மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரா எனர்ஜி. சாதாரண மனுஷன் செய்யங்களை இவன் செய்ய முடியறதுக்கு காரணம் என்னன்னா, தன் தேவன் யாருன்னு அறிஞ்ச அந்த அறிவு கொடுக்கிற பலம் அது அப்படின்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அவரு, எந்த மனிதன் யாருன்னு அவன் சிந்திக்கிறானோ, அவனுடைய அவன் வந்து கடவுளை பத்தி பெரிய சிந்தனை வச்சிருப்பான். ஆண்டவரே எனக்கு 50 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு, ஆண்டவரே எனக்கு தலை வலிக்குது. இல்ல, அவனுடைய ஜபங்கள்லாம் பெருசா மாறும். அவனுடைய ஜபம், ஏன்னா நான் யாருகிட்ட பேசுறேன்றத பொறுத்து தானங்க நம்ம பேச்சு இருக்கோம். நம்ம ஒரு போய் ஒரு டீ கடைக்கிட்ட பேசுறதும் வித்தியாசமா இருக்கும், இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பேசுறதும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடவுளை யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, சிந்தனைகள் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். யார் தன் தேவனை அறிஞ்சுக்கிறானோ, இன்னொன்னு சொல்றாரு, அவனுக்கு பெரிய தைரியம் இருக்கும். தைரியம், கடவுளை பத்தி சாட்சியா சொல்லுவதற்கு அவனுக்கு மிகப்பெரிய தைரியமா இருக்கும். வெக்கப்பட மாட்டான் அவன் தன் கடவுளை பத்தி, பெரிய தைரியம் இருக்கும். இன்னொன்னு கடைசி அவர் என்ன சொல்றாரு, எவன் தன் தேவனை அறிந்திருக்கானோ அவனுக்கு பெரிய திருப்தி இருக்கும். அவனுக்கு கடவுளுக்காகவே வாழ்றதுல அவன் பெரிய துன்பான், அதிருப்தி தான் உலகத்துல எல்லாருக்கும். ஆனா கடவுளை யார் தெரிஞ்சிருக்காங்களோ பெரிய திருப்தி அவன் காணுவான் அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளை அறிவு தான் நம்ம ஒரு எந்த சூழ்நிலையும் தைரியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கும் பலம். அது எவ்வளவு படிக்கிற பாடத்துக்கு இந்த சின்ன முகவரிகளா உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். படிக்கிற பாடம் ரொம்ப முக்கியம். அது இந்த 1689 கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத், நம்ம மூதாதியர்கள் ரெண்டு கடவுளை பத்தி வருஷம் வருஷமா படிச்சு படிச்சு அறிந்து நமக்கு எழுதி வச்சிருக்கிறத தான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். பேப்டிஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத் 1689. அது நிறைய கடவுளுடைய குணாதிசயங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு கடவுளுடைய குணாதிசயத்தை இன்னொரு குணாதிசயத்தை பார்க்க போறோம். இது வந்து நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு வாரத்துல பிராக்டிக்கலா ஆகுது என் லைஃப்ல. பிராக்டிக்கலா எனக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆராதனை செய்ய வரும்போது அந்த குணாசிய நினைத்து ஆச்சரியப்படுற அளவுக்கு செலிப்ரேஷன். ஒரு நாளும் ஆராதனை வர்ஷிப் ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப் என்னன்னா இட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃப் அட்ரிபியூட் ஆஃப் காட். கடவுளுடைய ஒவ்வொரு குணாசியத்தை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆராதனை ஆகணும் நமக்கு. சரி, இந்த குணாதிசயம் இன்னைக்கு படிக்க போற குணாதிசயம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்கு, ஓம்னி பொட்டன்ட். தமிழ்ல அதுக்கு என்ன சொல்றதுன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் வந்து தான் என்ன சித்தம் கொள்ற என்ன இஷ்டம் இருக்கோ அது அவருக்கு செய்யறதுக்கு அவருக்கு காணி இருக்கு. அவருக்கு என்ன இஷ்டம் வருதோ அதன்படி அவர் செய்யலாம். என்ன அவர் விரும்புறாரோ அந்த விருப்பத்துக்கு அவர் செய்யலாம். அவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. நமக்கெல்லாம் அது முடியாது இது முடியாதுன்னு நம்ம, அவருக்கு முடியாதுன்ற இதே அவருடைய டிக்ஷனரியில இல்லை. இம்பாசிபிள்ன்றதே கடவுள்கிட்ட இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அவர் செய்யற அவருடைய திட்டத்தை ஒருவனும் நிறுத்தவே முடியாது. அவர் என்னென்னலாம் விருப்பப்படுறாரோ அது அவர் செய்ய, அவர் பைபிள்ல ரொம்ப பெரிய சத்தியம், இட்ஸ் எ கிரேட் எஸ்டாப்லிஷ் ட்ரூத் இன் த பைபிள், த ஆல்மைட்டினஸ் ஆஃப் காட். ஒரு சில வசனங்களை படிப்போம். 135 5-6 ஒருத்தர் அருண் வந்து ஐசாயா 40:25 எடுத்துக்கலாம். நீங்க படிங்க.
கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்கள் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம்.
சமுத்திரத்திலையும் பூமியிலையும் வானத்திலையும் சமுதிரத்தின் ஆழத்திலையும் எல்லா அதுல எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேற எந்த இடமும் இல்ல. அங்கெல்லாம் தனக்கு இஷ்டம் என்னவோ அதை செய்யறாரு. அவருக்கு அந்த பவர் இருக்கு. தனக்கு இஷ்டம் என்னவோ அதை செய்யறாரு. ஐசாயா படிப்பு 40:25
இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகவாக்குவீர்கள் என்று
சொல்லுங்கள். அடுத்த வசனம்,
உங்கள் கண்களை ஏறத்து பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தவர் யார், அவர் சேனையை இலக்க சித்தமாக புறப்பட பண்ணி அவர்களை எல்லாம் அழைக்கிறவருமா, அவருடைய மகா திறத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் ஒன்றும் குறை இல்லாமல்.
சரி, அவர் என்ன சொல்றாரு அதுல, என்ன யாருக்கு ஒப்பிடுவீங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்னன்னா நம்ம கம்பாரிசன் சொல்லுவோம். எப்படி இருந்துச்சு சொல்லு, எப்படி இருந்துச்சு, அவன் இப்படித்தான் இருந்தான் அப்படித்தான் இருந்தான்னு அவர் ஒப்பிடவே முடியாது. கடவுளுக்கு எந்த கம்பாரிசனும் பண்ணவே. ஒப்பிடுவீங்க, சகலத்தையும் நான் தானே உண்டாக்குனேன், இங்க உண்டாக்குன காரியத்தை வச்சு என்ன போய் புரிஞ்சுக்க முடியுமா, என்ன ஒப்பிட முடியுமா, முடியாது. நான் என் இஷ்டம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை புதிய ஏற்பாடுல படிப்போம். மத்தேயு 19:26
இயேசு அவர்களை பார்த்து, மனிதரால் இது கூடாததுதான் எல்லாம் கூடும் என்றார்.
தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எதுவுமே கூடாதுன்றது கடவுள்கிட்ட. பார்க்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வ வல்லமை தேவனா இருக்கணும்னா அவருக்கு ரெண்டு குணங்கள் இருக்கணும். இது ஆல்மைட்டி ஹூ கேன் டூ எவ்ரிதிங், ஹி ஹேஸ் டு ஹேவ் டூ கேரக்டர்ஸ், ரெண்டு காரியங்கள் இருக்கணும். ஒன்னு என்னன்னா அவருக்கு எல்லாத்தின் மேலும் இருக்கணும், இதை புரிஞ்சுக்கங்க, எல்லாத்தின் மேலையும் அதிகாரம் இருக்கணும். ரெண்டாவது வந்து த கிரேட்டஸ்ட் பவர் அவர்கிட்ட தான் இருக்கணும். இது ரெண்டும் சர்வ வல்லமை உள்ளவர்னு கூப்பிட முடியும். எப்படி இதன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை கடவுளுக்கு வந்து எல்லா பவரும் இருக்குது வச்சுக்காங்க, அதிகாரம் இல்லைன்னா அவர் சர்வ வல்லமை இல்ல தேவன் கூப்பிட முடியாது. ஒருவேளை அதிகாரம் இருக்குது ஆனா அவருக்கு பவர் இல்லைன்னு வச்சுக்குவோம், பவர் இல்லைன்னு. ஏன்னா கிரேட்டஸ்ட் பவர் இருந்தாதான், இப்ப நான் எனக்கு கிரேட்டஸ்ட் பவர் இருந்தாதான் நான் செய்யறதை யாராவது நிற்க வைக்க முடியாது. எனக்கு என்ன விட ஒருத்தருக்கு என்ன பவர் இருக்குன்னா என்ன நிக்க வைக்க முடியும் இல்லைங்களா. அதனால அவருக்கு கிரேட்டஸ்ட் பவர் இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது என்ன இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். உதாரணம் எடுத்து சொல்றேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் ஜிம்முக்கு போறாரு ரெகுலரா, நல்லா ஜிம்முக்கு போய் 500 kg தூக்குற அளவுக்கு அவருக்கு பலம் வந்துருச்சு, பெரிய பலம் இருக்குது. அவர் நினைச்சாருன்னா எங்க வந்து அவரு என் கழுத்து என் தலைய கிரேப்ஸ் இல்லையா, கிரேப்ஸ் நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டுருவாரு, அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அவருக்கு. அப்படியே ஜிம் 1000 kg மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, தாண்டியஸ்ட் பிரஸ் மீ லைக் தட், அந்த மாதிரி நசுக்கிற அளவுக்கு அவருக்கு பலம் இருக்கு. அவ்வளவு பவர் அவருக்கு இருக்குது, அவ்வளவு பவர் அவருக்கு இருக்கட்டும், 1000 இல்ல இருந்தாலும் ஏன் வீட்டுள்ள அவர் வந்து என்ன தொடர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னா என்கிட்ட அவர் இஷ்டம்படி அவர் செய்ய முடியாது. நான் பவர் இருந்துகிட்டோம் அவருக்கு, புரியுதுங்களா, என் வீடியோ அப்படியே போட்டு அமைக்கிற மாதிரி அவருக்கு பவர் இருக்கட்டும், ஆனா அவருக்கு அதிகாரம் இல்லை. நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அவருக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்து ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா. அவருக்கு அதிகாரம் இருக்கணும் என்கிட்ட வந்து செய்யறதுக்கு. யாருக்கு அதிகாரம் இருக்கும், ஒருவேளை ஒருவேளை என்னுடைய இது உங்களுக்கு அதிகாரம், அவருக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை எதிர் வீட்டுக்காரு, ஆனால் எவ்வளவுதான் பவர் இருக்கட்டும், புரியுதுங்களா, அதிகாரம் இருக்கணும் அவருக்கு. கடவுளுக்கு அந்த அதிகாரம் இருக்கும், ஏன்னா இது எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாரு, அவர் தான். ஆதியிலே ஆதி பைபிள் ஃபர்ஸ்ட் வசனம் என்ன வருது, ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்குனார். என்னதுக்கு அந்த வசனம் போட்டிருக்கு, நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கா எப்படி உலகம் உண்டாச்சு, இல்ல அதுல என்ன, இதெல்லாம் பாக்குறேன் நான் தான் உண்டாக்குனேன், இதுக்கு எல்லா ஓனர் நான் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இஷ்டம்படி செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா நான் தான் கிரியேட் பண்ணேன் இதெல்லாம், நான் தான் அத்தாரிட்டி, புரியுதுங்களா உங்களுக்கு, இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அதை சொல்றதுக்கு தான் முதல் வசனம் நமக்கு சொல்லுது, நான் தான் சிருஷ்டிகர்த்தா, என் இஷ்டம்படி செய்யலாம், ஏன்னா நான் தான் பண்ணேன், என் பிள்ளைய நாம என் இஷ்டப்படி அடிச்சுக்கோ, நீங்க யார் கேட்கறதுக்குன்ற மாதிரி நான் பண்ணேன், இதை நான் உடைச்சிடுறேன். அந்த மாதிரி அவர் சிருஷ்டிகர்த்தா இருக்கிறதுனால அவருக்கு முழுமையாக அவர் இஷ்டம்படி செய்யலாம், இந்த உலகத்துல இஷ்டம்படி செய்யலாம் நம்ம வாழ்க்கையில, ஏன் அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, புரியுதுங்களா. முதலாவது அதே உதாரணம் எடுத்து பாத்தீங்கன்னா, அதிகாரம் அதிகாரம் அவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஆனா பவர் இல்லை, அப்பனா அவர் இஷ்டம்படி செய்ய முடியாது. ஏன் இஷ்டம்படி செய்ய முடியாது, எடுத்துக்கோங்களா, இப்போ நிறைய கவர்மெண்ட் எடுத்துக்குவோம், ஒரு சில கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பவர் எங்க இருந்து வந்துச்சு, ஜனங்க கொடுத்தது இல்லைங்களா, ஜனங்க பவர் தான் கவர்மெண்ட் பவர். ஒருவேளை ஜனங்க வந்து தங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்யறாங்க, ஒரு திடீர் விரோதமா ஒரு புரட்சி எழுப்புறாங்கன்னா கவர்மெண்ட்னால ஏதாவது பண்ண முடியுமா, கவர்மெண்ட்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்த பவர், புரியுதுங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட் நாங்க அதிகாரம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பெரிய பவர் இல்லாவிட்டா அவங்க இஷ்டம்படி செய்ய முடியாது, ஏன்னா அவங்க பவர் எல்லாம் மத்தவங்க ஜனங்கிட்ட இருந்து வாங்கினது. ஒருச்சுக்கோ பெரிய ராஜா, அவருக்கு எவ்வளவு உலக சக்கராதிபதி, அவருக்கு வந்து உலகத்திலேயே பெரிய அதிகாரம் இருக்குது, ஆனா ஜஸ்ட் பவர் அவருக்கெல்லாம் ஜனங்கிட்ட இருந்து வந்ததுனால அவர் இஷ்டப்படி செய்ய முடியாது, ஜனங்க முடிஞ்சாதான் செய்ய முடியும். ஆனா கடவுள் அப்படி இல்லை, அவருக்கு கிரேட்டஸ்ட் அதிகாரமும் அவருக்கு இருக்குது, பவரும் அவருக்கு இருக்கு, அதனால அவர் இஷ்டப்படி செய்யலாம். ஆனா அவருக்கு பவர் நம்மளா கொடுத்தோம், நம்மளா கொடுத்த நம்ம கிட்டயா வாங்கிட்டாரு அவர் பவர், கொடுக்கணும்னாவே அவர்கிட்ட இருந்தா வருது பவர் இல்லைங்களா. எல்லாருக்கும் பவர் அவர் தான் கொடுத்தாரு, அதனால அவருக்கே தன்னிலேயே அவருக்கு எல்லாம் பவரும் இருக்கிறதுனாலயும், அவருக்கே எல்லாம் அதனாலயோ நம்மளை சிருஷ்டி பண்ணதுனால அவருக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவர் பத்தி சொல்லிக்கலாம், என்ன சொல்லிக்கலாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எதுவுமே என்ன கேள்வி கேட்க முடியாது, அதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம். ஆனா அவர் பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் செலுத்த வேண்டியது என்னன்னா, அவ்வளோ பெரிய அவருக்கு இஷ்டம்படி அவருக்கு செய்யற பவர் இருந்த போதும் அவர் வந்து அவர் செய்யற காரியங்க தன்னுடைய குணாரோதமாக அவர் ஒண்ணுமே செய்யறதில்ல, புரியுதுங்களா. அவருடைய ஒரு குணாதிசயம், அருமையான குணாதிசயம், நமக்கு பிடிக்காத குணாதிசயம் என்ன தெரியுமா, குணாதிசயம் பரிசுத்தம். பாவிகளுக்கு பிடிக்காத குணாதிசயம் பரிசுத்தம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, குணாதிசயம் காண்டி இல்லாம இருந்தாருன்னா அவர் தாங்க சாத்தான். சாத்தான் காண்டி அந்த பவர் எல்லாம் சாத்தாங்கிட்ட இருந்துச்சு, சர்வ வல்லமை பவர் ஒண்டி எடுத்துட்டோம்னா அவர் செய்யறது இஷ்டத்துக்கு அவர் செய்யலாமே. சாத்தானுக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேரத்துக்கு யோபு வாய்ந்திருக்கணும், வீடு போயிருக்கோம், எல்லாம் போயிருந்திருக்கோம், உடம்பெல்லாம் புண்ணு வந்து சாத்தான் நம்மள அழிச்சு போட்டிருக்கோம். ஆனா அவருக்கு அந்த குணாதிசயம் செய்யலாம், அவர் யாருமே கேள்வி கேட்க முடியாதுங்க, ஏன்னா நான் பண்ண நான் ஏதாவது பண்ணிக்கலாம், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லாம் பவரும் இருக்கு, என்ன யாரு என்ன மிஞ்சி செய்ய முடியும், இஷ்டத்துக்கு அவர் செய்யல. பரிசுத்தோன்ற குணம் இருக்கிறதுனால அந்த குணத்துக்கு விரோதமா அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், அந்த குணத்துக்கு அடங்கிதான் அவர் நடப்பார். அவர் ஒருவேளை அந்த குணம் இல்லாம சாத்தா மாதிரிதான் செஞ்சிருப்பார், ஒருவேளை அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம், என்னத்துக்கு, பரிசுத்தம் ஸ்டாண்டர்டா இல்லையே, புரியுதுங்களா? அதான் நம்ம பாக்குறோம், அதுக்குத்தான் நம்ம கடவுளை ஆராதிக்கணும்னு பாக்குறோம். வாழ்க்கையில செய்யலாமே, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தூக்கி இந்த நிமிஷத்துல தூக்கி நரகத்துக்கு போட்டிருக்கலாமே, ஆனா என் மேல அவர் எவ்வளவு இறக்கம் காட்டுறாரு, அன்பு காட்டுறாரு, எனக்கு சொந்தம், அதைதான் நம்ம பார்த்து அவர் ஆராதிக்கிறோம். நம்ம இன்னொன்னு நம்ம என்ன பாக்குறோம்னா, அவருடைய குணாதிசயங்கள், அத பைபிள்ல நம்ம என்ன பாக்குறோம், அவர் இஷ்டத்துக்கு செய்யலான்றத பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க ஜபம் பண்ணும் போதெல்லாம் எப்படி தெரியுமா, அவர்கிட்ட போய் நான் எவ்வளவு நல்லவன், என் மேல போய் இப்படி எல்லாம் பண்றியா, நீ அதை பண்ணு இதை பண்ணு எனக்கு குடு கிடு எல்லாம் ஜபம் பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட போய் உண்மையா ஜபம் பண்ணும்போது எப்ப பார், தங்களை பத்தியே சொல்லவே மாட்டாங்க. அவர்கிட்ட உண்மையா போய் வாங்கணும்னு ஜபம் பண்ணும்னா அவர்கிட்ட போய் எதுவுமே கெஞ்சறதுக்கு நமக்கு தகுதியா இல்லாரோ அப்படிதான், என்ன பிச்சை போடுறாரோ அந்த பிச்சைக்காரன் போய் ஏதாவது கேட்க முடியுமா, இல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிள்ல எல்லா ஜபங்களும் பாத்தீங்கன்னா கர்த்தாவே நாங்க அனுபவிக்கிறதெல்லாம் தான் நாங்க அனுபவிக்கிறது, ஆனா உம்முடைய பெரிய நாமம் என்ன ஆகும், உம்முடைய பெரிய நாம அவர் பேரை வச்சுக்கிட்டே அவருடைய குணாதிசயத்தை காண்போம் பண்றது, உம்முடைய சபை இப்படி இருக்குதே, எல்லாம் கள்ள போதகங்க எங்க பாரு சுத்தி இருக்கிறாங்களே அப்படின்னு இப்படித்தான் உச்சு வச்சிருக்காரு அவர் இஷ்டம். ஆனா உம்முடைய நாமம் என்ன ஆகுது, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக அப்படின்னு தான் ஜபம் கே பண்ணும். பைபிள் அதான் பேட்டர்ன், ஜபத்தை பாத்தீங்கன்னா அவருடைய குணாதிசயத்தை காமிச்சுதான் அவர்கிட்ட ஜபம் பண்றது, நீ பரிசுத்தர் இல்லையா. சரி, இது வந்து நம்மள ரொம்ப அதிசயப்பட வைக்க வேண்டிய ஒரு குணாதிசயங்க. இவருடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது எனக்கு, நான் யோசிச்சு பார்த்து பிரமித்து தான் போ, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத அவன் எப்படி காமிக்க முடியும், எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் எப்படி இங்க காட்டுறது, சாம்சனுக்கு இருந்த எவ்வளவு பவர் இருந்துச்சு, எப்படி எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் எப்படி காட்டுறது, நான் ஏதாவது செய்யறத வச்சுதான் நீங்க பார்க்க முடியும், இதை உடைச்சு போடுறேன் இதை உடைச்சு போடுறேன் அப்படின்னா அப்ப ரொம்ப பலம் அவருக்கு இருக்கு, இன்னும் நின்றுகிட்ட இருந்தா ஒண்ணும் தெரியாது, நான் என்ன செய்யறேன்றத வச்சுதான் எனக்கு இருக்கிற பவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஆச்சரியம் என்னன்னா, கடவுளுக்கு இருக்கிற பவரை அவர் காமிக்கணும்னு விருப்பப்பட்டு அவர் பவரை காமிக்க நினைக்கும் போது அவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அவர் பவரை காமிச்சா நமக்கு புரியாது, அவர் எவ்வளவு பவர் இருக்குன்னு காமிச்சா நமக்கு புரியாது. அதனால அவர் என்ன பண்ணாரா, அவரு ஒரு டிராப்பை காமிச்சாராம், அவர் பவர்ல என்ன காமிச்சாரா, ஒரு டிராப். ஏன்னா அந்த டிராப்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அந்த டிராப்பை நம்ம தலைக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்களா. அவங்களுக்கு கடவுள் தன் பவரை எப்படின்னு காமிக்கணும்னு விருப்பம், தான் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவருன்னு நமக்கு போய் காமிக்கணுமா, அவர் எவ்வளவு பெரியவர் நமக்கு போய் காமிக்கணும்னா நம்ம தானே காமிக்கணும், நமக்கு புரியாத பவர் எல்லாம் காமிச்சா என்னங்க புரியும், நமக்கு புரியறதுக்கு ஒரு டிராப்பை காமிச்சாரா, ஆனா அதுவே நமக்கு ரொம்ப பூமிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான். அவர் என்ன தெரியுமா, இந்த உலகத்தை பண்ணாராம், அவருக்கு இருக்கிற பவர்ல ஒரு சின்ன துளி டிராப்பு தான் இந்த உலகத்தை பண்ணி விட்டார். அது நிறைய இடங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் இந்த உலகத்தை பண்ணாராம். அவருடைய பவர் எது எதன் மூலமா வெளிப்படுத்தி இருக்காருன்னா, இந்த நாலு காரியத்தின் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு, சிருஷ்டிப்பு, அடுத்தபடிக்கு பராமரிப்பு, அப்புறம் மீட்பு. அதே ரைமிங்ல இது வரமாட்டது எனக்கு என்ன தெரியுது, முடிவு, பராமரிப்பு, கிரியேஷன், ப்ராவிடன்ஸ், ரிடம்ஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆர் டிஸ்பிளேஸ் ஆஃப் காட்ஸ் பவர். பவரின் வெளிப்பாடு என்னன்னா, அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய மீட்பு, அவருடைய உலகத்து அந்த சண்ட சராசரத்தின் முடிவு, அதெல்லாம் எடுத்ததுன்னா கடவுளுடைய பவர், அவர் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவர் என்ற ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம். யோபுல என்ன போட்டிருக்குன்னா, இதெல்லாம் அவருடைய பவர் பாகம், கிரம்ஸ். கிரம்ஸ்னா நம்ம பிரெட் எல்லாம் சாப்பிட்டோம்னா கீழே ஒரு சின்ன சின்ன பீஸ் விழுவோம் இல்லைங்களா, அதான் கிரம்ஸ், அதான் அவர் இந்த பவுல தான் அந்த பவர், அவருடைய பவர். அபாக்குக்கு மூணுல ரொம்ப நல்லா போட்டிருக்கு, எடுக்க வேண்டியது இல்ல, நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் வீட்டுல போய். என்ன போட்டிருக்கு, வந்து அவர் வந்து நிக்கிறாராம், பூமி எல்லாம் நடுங்குதான், அவர் வந்து செயல்படுறாராம், மலைகள்லாம் உருண்டுகிட்டு போதான், கடல்லாம் சுருங்கி அப்படியே இதாயிருதான், இது காட்சி, அதெல்லாம் காட்சி. நம்ம இத பார்த்தாவே இவ்வளவு பெரிய பவரா இருக்குன்னா, கீழே ஒரு வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, அபாக்குக்கு மூணு நாள்ல இதெல்லாம் இதுன்றார், அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு மறைக்குதான். உங்களுக்கு என்ன அந்த பாஷை புரியுதுங்களா, மறைக்குது. என்ன அது, என்ன பாஷை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளவு அளவுக்கு உயர்ந்த பவர், கண்ட்ரோல் பண்ண முடியாத புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட பவர் இருக்கோ, பெரிய பயங்கரமெல்லாம் காரியங்க அவர் செய்யும் போது அவருக்கு பவரை வெளிப்படுத்துறதவிர அவர் எவ்வளவு பவர் இருக்குதுன்னு மறைக்குதான் அந்த கிரியைகள். இதை பார்க்க ஒரு பவர் இல்லை நினைச்சுக்கிற மாதிரி இந்த கிரியைகள் மறைக்குது. அந்த பாஷையை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த பாஷை அப்படி போட்டிருக்கு, அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவர் செய்யற காரியங்களை பார்க்க இன்னுமே இல்லை, அவருக்கு இருக்கிற பவரை மறைச்சு போடுது அது. புரியுதுங்களா? அந்த பாஷை அவருக்கு இருக்கிற பவரை அவர் கிரியைகள் மறைச்சு போடுதுன்னு போட்டிருக்கு. அப்படி பார்க்கும் போது இந்த நாலு என்ன பாஷை எவ்வளவு எல்லை அடங்காத பவர் அவருக்கு இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். பேர்பட்ட தேவனை தான் நம்ம வணங்குறோம். அந்த டிராப்ஸ்ல கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த நாலு காரியத்துல அவர் பவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்காருன்றத நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். முதலாவது அவர் எல்லாம் தார், சூரியன் சந்திரன் சமுத்திரம் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், தன்னுடைய சொந்த கரத்தினால சிருஷ்டித்தார். நம்ம வந்து அவர் சிருஷ்டித்த சகல காரியங்களும் எவ்வளவு அளவுக்கு பார்க்க முடியும்? வானத்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கு வெளியே அதனால அதுக்கு வெளியே கூட பார்க்க முடியாது. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம செய்யணும், ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்னு செய்ய ரெண்டு காரியங்கள் தேவை. ஒரு கார்பெண்டர் ஒரு வேலை செய்யணும்னா ரெண்டு காரியங்கள் தேவை. என்ன என்னென்ன சொல்லுங்க பாப்போம். ஸ்கில், அப்புறம் பொருள் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும். உட் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. வேற என்ன வேணும்? டூல்ஸ் வேணும் இல்லைங்களா? டூல்ஸ் வேணும், பொருள் வேணும். அது ரெண்டு இருந்தாதான். இப்போ ஒரு பெயிண்டிங் அடிக்கணும்னா கூட ப்ரஷ் இருக்கணும், ப்ரஷ் இல்லாம பெயிண்ட் அடிக்க முடியாது. இது இல்லாம செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல ரெண்டு இருக்கணும். கடவுள் இத்தனை காரியத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்காருன்னா என்ன மெட்டீரியல் இருந்து செஞ்சாரு? யாருக்கும் தெரியாது என்ன மெட்டீரியல் செஞ்சாரு. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாததுல இத்தனை காரியங்களும் அவர் செஞ்சிருக்காரு. அதான் அவருடைய பவர். என்ன டூல்ஸ் யூஸ்? இவ்வளவு நல்லா பினிஷிங் டச் வருது. நம்ம பெயிண்ட் எல்லாம் அடிச்சோம்னா ரோலர் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் போடுறோம், என்னென்னவோ பண்ணி இவ்வளவு நல்லா பினிஷ் கிட்ட அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ஆர்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாரு? எதனால இதெல்லாம் பண்ணாரு? என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாரு தெரியுமா? அவர் வேர்டு, வெறும் வார்த்தை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவருக்கு எவ்வளவு பெரிய சர்வ வல்ல அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் பண்ணிருச்சுங்களாங்க. அவர்னா அப்பனா அவர் பவர் எவ்வளவுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இஸ் ஆல்மைட்டி காட். அவர் வார்த்தை இதெல்லாம் பண்ணிருச்சான். அவர் எந்த டூல்ஸும் அவர் யூஸ் பண்ணல, சும்மா அவர் வார்த்தை சொன்னாரு இப்படி ஆயிருச்சான். ஒருவேளை அவர் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணாருனா என்ன பண்ணுவாரு? இப்போ அவர் வார்த்தைன்னா என்ன பவர் அவருக்கு இருக்கோன்றத யோசிச்சு பாருங்க. சரி, இதை பார்க்கும் போது இந்த உலகம், இந்த உலகமே அப்படி இருக்கு. இந்த உலகத்தை அதிசயம் நமக்கு இந்த பூமி வரைக்கும் தான் தெரியும். இந்த பூமி எவ்வளவு இந்த அண்டசராசரம் விசாலம் இருக்குன்னு நான் அருள்லாஸ்மதரத்துல ஒரு வீடியோ எடுத்து காமிச்சேன். அது வீடியோ நீங்களும் பார்க்கலாம். வெளியே ஸ்பேஸ்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம டிராவல் பண்ணோம்னா லைட் ஸ்பீடு தெரியுங்களா உங்களுக்கு? லைட் ஸ்பீடு 188 மைல்ஸ் ஒரு செகண்டுக்கு போவோம். ஒரு செகண்ட்ல எத்தனை மைல்ஸ் போவோம்? 168,000 மைல்ஸ் போவோம் லைட் ஸ்பீடு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 60 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் மேல இருங்க. ஆனா லைட் ஸ்பீடு எப்போ போவோம்? 168,000 ஸ்பீட்ல போவோம் லைட். அந்த மாதிரி ஸ்பீட்ல லைட் டிராவல் பண்ணிட்டு, புரியுதுங்களா? அந்த ஸ்பீட்ல நீங்க இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்பீட்ல நீங்க இப்ப போக ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப அருண் ஸ்பீட்ல போய் பாரு அப்படின்னு அருண் போக விட்டோம்னா 8 நிமிஷத்துல அருண் போய் சன்னு கிட்ட போயிடலாம். 8 நிமிஷம் நான் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்பீட்ல போனா சன் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா? 93 மில்லியன் மைல்ஸ். 93 மில்லியன் மைல்ஸ் அருண் போயிடலாம். ஆனா சில சில ஸ்டார்ஸ் எல்லாம், கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அங்கெல்லாம், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்பீட்ல ஒரு அந்த லைட் ஸ்பீட்ல 188,000 மைல்ஸ் பர் செகண்ட்ல நீங்க போனீங்கன்னா அந்த அங்க ரீச் பண்றதுக்கு வந்து 70,000 வருஷம் வேணும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. தலையெல்லாம் குழம்புதுங்களா? 68,000 மைல்ஸ் பர் செகண்ட்ல நீங்க இப்ப போனீங்கன்னா அங்க கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் கேலக்சிக்கு வெளியே இருக்கு. அங்க போனோம்னா உங்களுக்கு 100,000 வருஷம் வேணும். நமக்கு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம். ஆனா அங்க போனோம்னா அந்த டிஸ்டன்ஸ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு விசால ஆசரத்தையும் அந்த தேவன் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய பவருடைய ஒரு டிராப். நம்ம சாப்பிடும் போது கீழே விடுவது இல்லையா, அது ஒரு டிராப். அவருடைய பவர் எவ்வளவு பெரிய அண்ட சர்வ வல்லமை உள்ள தேவன்றதான் நீங்க யோசிக்கணும். இதை பார்க்கும் போது அவரோட விசாலம் எவ்வளவு பெரிய அதிசயம். அடுத்தபடியாக பாக்குறோம், இந்த உலகத்துல எவ்வளவு அதிசயங்கள் சொல்லலாம், இந்த உலகத்துக்கு வெளியே எத்தனையோ அதிசயங்கள், இன்னும் சில கேலக்சி, கேலக்சிஸ்க்கு மேல மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன்னும் ரீச் பண்ணது இல்ல. அந்த மாதிரி அந்த இன்டர்நெட்ல அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசயமா தெரிஞ்சுக்கும் நம்ம எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு. சரி, அந்த சிருஷ்டிப்பு, இந்த சிருஷ்டிப்பு அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். வெறும் சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லைங்க, அது இன்னமும் மெயின்டைன் ஆயின் வருது இல்லைங்களா. அது என்ன, நமக்கு அவ்வளோ பவர்ஃபுல் கடவுள் பாரு அப்படின்றதுதான் அது காமிக்கும், புரியுதுங்களா. அது இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இட்ஸ் அ டிஸ்பிளே ஆஃப் காட்னஸ், ஓம்னிபோட்டன்ஸ், இட்ஸ் அ கிரேட் காட், ஒரு பெரிய வல்லமை உள்ள தேவன்றது. இன்னைக்கும் அது மெயின்டைன் ஆகிட்டு வருதுன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன்றதுனால. பராமரிப்பு, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம சபையில கேள்விப்பட்டிருக்கலாம். பராமரிப்புனா நம்ம வாழ்க்கையில எதப்பாரு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், அது கண்ட்ரோல்ல இல்ல, இது கண்ட்ரோல்ல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு கண்ட்ரோல் பண்ணோம்னு பாக்குறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் வயசான பிறகு நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் இருக்கும் வயசான பிறகு தெரிஞ்சுக்குவோம். தேவன் வந்து இந்த உலகத்துல தன் இஷ்டப்படி அவர் எல்லாத்தையும் செய்யணும்னா, இல்லாதவருக்கு என்ன குணம் இருக்குன்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணணும். பைபிள் நமக்கு என்ன வெளிப்படுத்துது தெரியுங்களா, அவர் அப்படித்தான் கண்ட்ரோல் பண்றார். கம்ப்ளீட்டா முழுமையா முற்றிலும் தான் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளதான் அவர் வச்சிருக்காரு. எதை எடுத்தாலும் அதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. அவருடைய கட்டுப்பாடுல எல்லா குழப்பங்களும் நுணுக்கங்களும் பாவங்களும் கொலைகளும் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள என்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு போகிறாரு. அதுக்கு பேர் தான் பேரு பராமரிப்பு, ப்ராவிடன்ஸ் இங்கிலீஷ்ல, புரியுதுங்களா. எடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு ரொம்ப மழை வந்துருச்சுப்பா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு அது இருந்துச்சுப்பா, ரொம்ப சன்னடிக்குதுப்பா. பைபிள் மழை வருதுன்னா கர்த்தர் மழையை அனுப்புனார்ப்பார், சாப்பிடுறனா கர்த்தர் இன்னைக்கு சாப்பாடு உனக்கு கொடுத்துருக்காருப்பார். அந்த பராமரிப்பு லாங்குவேஜ் பார் இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன இந்த தரித்திரம் மழை வந்துருச்சு அப்படி அப்படிலாம் நம்ம பேசிக்குவோம், ஆனா பைபிள் அந்த மாதிரி லாங்குவேஜா இருக்கார். கர்த்தர் மழையை அனுப்புறாருப்பார் மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையானதெல்லாம் செய்து இந்த உலகத்தை முழுமையா தன் கட்டுப்பாடுக்குள்ள வைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு போகிற பேருக்கு தான் என்ன மறிப்பு, அவருக்கு அந்த பவர் இருக்கு, அவர் நடத்திக்கிட்டு தான் போறார். ஒரு வசனத்தை படிப்போம், சங்கீதம் 145:15 வசனம், 145. மத்தேயு 10 ஒருத்தர் எடுத்துக்கலாம், மத்தேயு 10:29.
எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற நேரங்களே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்.
படிங்க.
நீர் உமது கையை திறந்து சகல தானங்களின் வாஞ்சையையும்
சரி. அதுல பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற யானை, காட்டுல இருக்கிற சிங்கம், அதெல்லாம் யார் நம்மள நம்பியா இருக்குது, யார் சாப்பாடு போடுறாங்களா, இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறார். எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி பாக்குதான், அவர் கையில இருந்தா எல்லாத்துக்கும் வருதான். அதுதான் அவர் தான் பராமரிக்கிறார் எல்லாரையுமே. நமக்கும் சாப்பாடெல்லாம் வருது அவருடைய பராமரிப்பின் மூலமா தான். அந்த இன்னொரு வசனத்தை படிப்போம், அவருடைய பராமரிப்பு எந்த அளவு கண்ட்ரோல் பண்றாருன்னா, சின்ன சின்ன காரியங்கள்லயும் அவர் கண்ட்ரோல் இருக்குங்களா. எந்த அளவுக்கு சின்ன காரியம்னா, இயேசு சொல்றாரு பாருங்க, 10:29.
அவர்கள்
இருக்குன்னா ஒரு காசுக்குன்னா நமக்கு என்ன, இப்போ இப்பெல்லாம் நாலு நாளெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, நாலு நாள் 10 பிசா எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஒருவேளை 10 பிசா கணக்கு இருக்கு, 10 பிசாக்கு நீங்க ஏதாவது வாங்குறீங்கன்னா, வாங்கிட்டு ஒருவேளை ஒரு முறுக்கு வாங்குறீங்க, முறுக்கு வாங்கி டொம்முன்னு அது கீழே போயிருச்சு, அவருடைய சித்தம் இல்லாம அது மாதிரிதான். அந்த அளவுக்கு உலகத்தை கண்ட்ரோல்ல அவர் வச்சிருக்காரு. அதான் இயேசு சொல்றது அங்க உதாரணம், புரியுதுங்களா. இன்னொன்னு ஒன்னு, போஸ்டல் நடவடிக்கைகள் 17:26 படிப்போம். சரி, அதுல படிச்சுக்கலாம் நீங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம எல்லாரும் நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம இறப்போம், எங்க வாழுவோம், யார கல்யாணம் பண்ணிப்போம், எந்த ஏரியால இருப்போம், இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல எங்க போய் உட்காருவோம், எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல அப்படின்னு போல போஸ்டர் சொல்றாரு. படிக்கலாம் அது 17:26 போட்டிருக்கு பாருங்க.
மனித ஜாதியான சகல ஜனங்களையும் அவரை நாளை தோன்ற பண்ணி பூமி அமைந்தது செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியரசின் எல்லைகளையும்
முன் தீர்மானம் எல்லா மனுஷருங்களும் அவங்களுடைய காலத்தையும் எத்தனை வருஷம் அவங்க வாழ்வாங்க, அவங்க எப்படி எங்க இருப்பாங்க, அவங்களுடைய எல்லை லைஃப் எல்லாம் நீங்க எங்க டிராவல் பண்ணீங்க, லிங்கராஜ்புரத்துல தான் நம்ம இருக்கணுமா, எப்ப இருக்கணும், எங்க இருக்கணும், என்ன எல்லாத்தையும் தீர்மானித்து கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு வருது. நமக்கு நம்ம கத்துக்கிட்டது என்ன, கடவுள் இருக்கிறாரா, அவருக்கு கண் இருக்குதா, அவர் பாக்குறாரா, அதைத்தான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் கண்ட்ரோல் பண்றார், அவர் தான் இந்த உலகத்தை. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு தீமைங்க பாக்குறோம், அநியாயத்தை பாக்குறோம், கவர்மெண்ட் ஏமாத்துறத பாக்குறோம், எவ்வளவுதான் பார்த்தாலும் அவருடைய பரம் அது இருக்குது. மனுஷ நம்ம என்ன கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் தெரியுங்களா, இப்ப இருக்கிறத விட எவ்வளவு மோசமா இந்த உலகம் இருக்கணும், ஆனா அந்த அளவு காரணம் என்ன தெரியுமா, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான். சாத்தானியும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. யோபுக்கு போய் ஏதாவது செய்யணும்னா யார் பர்மிஷன் வேணும், போய் பர்மிஷன் கேட்கணும். கடவுள் இல்ல ஸ்டாப்னா அதோட நிறுத்திடணும். சாத்தா ஒண்ணும் பண்ண, கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தா இந்த உலகத்துல இருக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி நம்மள எல்லாம் ஏங்க யோபு மாதிரி மாத்தி அழிச்சு போடல, ஏன் தெரியுமா, அவருடைய பராமரிப்பு கண்ட்ரோல் தான். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவு அளவுக்கு சீரழிஞ்சிருக்கான், நம்ம எவ்வளவு அளவுக்கு டிப்ரேவ்டா இருக்கோம்னு நமக்கு தெரியல. நம்ம ஒரு ஒரு பாவி டேம் மாதிரி, டேம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, டேம் கேஆர்எஸ் டேம் அந்த மாதிரி டேம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டேம்ல இருந்து சில பாவங்க வெளியே வருது, அந்த பாவங்க மனுஷன் எவ்வளவு அளவு சீக்கிரம் விட்டு பாவ வழியில போயிட்டான், அதனால என்ன விளைவு வருதுன்னு பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் டேம் திறந்து விட்டுருக்காரு. ஆனா முழுசா திறந்து விட்டாரு இந்த உலகமே, உலகத்துல கொஞ்சம் டேம் திறந்து விடுறாரு. ஏன், மனுஷன் கடவுள் இல்லாம போனதுனால உலகம் எப்படி ஆகிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் திறந்து விட்டுருக்காரு. ஆனா ஓங்கரம் வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காரு, இல்லைன்னா திறந்து விட்டோம்னா இங்க ஒவ்வொன்றும் பிசாஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு மனுஷன் சீரழிஞ்சிருக்கான். அதான் ரெஸ்ட்ரெயின்ட் காஸ்பல், கிரேஸ் ரெஸ்ட்ரெயின்ட், ஒரு காமன் கிரேஸ்ன்னு எல்லாம் பேர் இருக்கு பாக்குறோம். பராமரிப்புல இந்த உலகம் இன்னும் மோசமா இல்லாததுக்கு, நரகமா இல்லாததுக்கு காரணம் என்ன, அவருடைய பராமரிப்பு தான். அதனால கடவுள் இல்ல அதெல்லாம் நினைக்க இல்லாம அவருடைய கண்ட்ரோல் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே ஏற்பட முடியாது. இந்த கொஞ்சம் டேம் திறந்து விட்டதுக்கே உலகம் எப்படி இருக்குன்னா, நரகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மனுஷன் சீரழிஞ்சிருப்பான், ஃபுல்லா திறந்து விட போறாரு அப்போட்ட டேம், அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே எவ்வளவு கொலைகள் கொலைகள் கற்பழிப்பு அதெல்லாம் நடக்குது, நரகத்துல என்ன நடக்கும், ஃபுல்லா திறந்து விட்டோம். அதான் அந்த பராமரிப்பு, கர்த்தருடைய பராமரிப்பை நம்ம பாக்குறோம். அவருடைய சித்தம் இன்னமும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக அவருடைய பவர் எங்க தெரியுது, தேவனுடைய பவர் எங்க தெரியுதுன்னா, ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்புனா ரொம்ப சீப்பா ஆக்கிட்டாங்க நம்ம ஊர்ல. என்ன ரட்சிப்பு, நான் யாரெல்லாம் இயேசு ஏத்துக்கிட்டீங்க நீங்க எல்லாம் இங்க வாங்க அப்படின்னு ஃபாதர் ஜபம் பண்ணிட்டாருன்னா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அது ரொம்ப தப்பு. இந்த உலகம் உண்டாக்குறத விட பெரிய பவர் எதுக்கு தெரியுமா தேவை, இவ்வளவு சீரழிஞ்ச ஒரு மனுஷனை மறுச்சு அவனை ரட்சிக்கப்படுறதாங்க கிரேட்டஸ்ட் பவர் உலகத்திலேயே. புரியுதுங்களா, இந்த உலகத்திலேயே பெரிய பவர் என்ன தெரியுமா, இந்த உலகம் உண்டுக்கு தெரியுமா தேவை, இந்த மாதிரி சீரழிஞ்சு பாவத்துல உழுந்த மனுஷனை போய் மறுபடியும் பறக்க வைக்கிறதுக்கு தான் பெரிய பவர் கடவுளுக்கு தேவை. அதுதான் பவரை விளக்க போகுது வருங்காலத்துல. என்ன, இந்த அளவுக்கு நரகத்துக்கு பாத்திரான பாவிகளை போய் கிருபையினால இவ்வளவு பெரிய கிரியையை காமிச்ச சர்வவல்ல அங்கதான் தெரிய போகுது. புரியுதுங்களா, அதான் மீட்புல பாக்குறோம். மீட்புல அது அந்த கேள்வி, அந்த மத்தேயு 19 எடுங்க, 19:5 படிப்போம். புரியுதுங்களா, அவர் இயேசு என்ன சொல்றாரு, அந்த பணக்காரன் வந்துட்டு போனதுனால பரலோகத்துக்கு வருது, ஒட்டகம் வந்து ஊசியின் காதுல போற மாதிரி இருக்கணும், இவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு அப்ப யார்தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்றதுக்கு இயேசு தேவனுடைய சர்வ வல்லமையினுடைய குணத்தை காமிக்கிறார். அவர் இது மனுஷனால முடியாது, இப்படி சீரழிஞ்சு போயிருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுறது முடிய, அது கடவுள் செஞ்சாதான் உண்டு. அது உங்களால அப்ரிசியேட் பண்ண முடியுங்களா? இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி வந்தது காரணம், இயேசுவை தேடி நாடி வர்றது காரணம், சர்வதேவன் உலகத்தை உண்டாக்குனதை விட பெரிய பவர் உங்க உள்ளத்துல செஞ்சதுனால தாங்க நீங்க கடவுளை தேடி வர்றீங்க. பெரிய பவர் அது, ரிடெம்ஷன், மீட்பு வந்து மகத்தான பவருடைய வெளிப்பாடு. எங்க பாவத்தை தேடி, உலகத்தை தேடி, அழிவை தேடி போக வேண்டிய நம்ம போய் கடவுளை தேடி வரோம் இல்லையா, அதான் பெரிய பவர். சரி, கடைசியாக நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக இந்த உலகத்தை எல்லாம், பாவத்தை எல்லா உலகத்தையும் அழிச்சு போட்டு புது வானத்தையும் புது பூமியும் கடவுள் பண்ண போறார் தெரியுங்களா. அவர் போய் சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்த உடனே நமக்கு இருக்கிற அண்ட சராசரம் விட போதும், அப்பதான் அவருடைய பெரிய பவர் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டு புது வானத்தையும் புது பூமியும் அவர் உண்டாக்குவாருன்னு நீங்க படிச்சுக்கலாம். 2 பேதுரு 3:10 போட்டிருக்கு, புது வானம் புது பூமியை உண்டாக்குவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சிருஷ்டிப்பு, பராமரிப்பு, மீட்பு, அப்புறம் முடிவு, இதெல்லாத்துறாரு கடவுள் எவ்வளவு பவர்ஃபுல்லானவர். அவர் இதெல்லாம் ஒரு டிராப் தான்றார். இதெல்லாம் என்ன பண்ணுது, ஆபக்கு சொல்றதுதான் வேடிக்கை. இதெல்லாம் மறைக்குதான், ஆக்சுவலா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத மறைக்குதான் இதெல்லாம். அதை பார்க்கும் போது அவர் என்ன தான் நம்ம யோசிக்க முடியும். சரி, நம்ம இதை பயன்படுத்திக்கிறது, இதை இதை படிக்கிற நம்ம நம்ம குணாதிசயத்துல என்ன மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன வரணும்னா, ஆச்சரியப்படணும். ஆச்சரியப்பட்டு நம்ம எவ்வளவு சீப்பா நினைக்கிறோம் காடு, எவ்வளவு கேர்லெஸ்ஸா நினைக்கிறோம் காடு, அதிசயப்படணும். எவ்வளவு தேவர்களுக்குள்ளே என்னை போல யாரு, பரிசுத்தத்துல மகிமையும் என்னை யாருக்கு ஒப்பிடுவீங்கன்னு அவர் அப்படின்றாரு. ஒன்னும் இல்ல, ஒரு சயின்டிஸ்ட் பக்கத்துல நின்று அண்டசரா ஆச்சரியம் வருது, ஒரு டாக்டர் பக்கத்துல நின்று அவர் நம்ம பாடியெல்லாம் என்ன அதிசயமா இருக்கு, நம்ம மூளெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தாவே கடவுளுடைய பவர் தெரியுது. ஒரு போதனை மீட்பு நான் என்னன்னு கேட்டாவே அவருடைய பவர் தெரியுது. அப்படின்னும் போது அந்த தேவனை நம்ம என்ன செய்யணும், ஒரு சீப்பா நினைக்க கூடாது, அவரை பத்தி ஆச்சரியம், ஒரு அதிசயம். அதாவதாக முதலாவது ஆச்சரியம், ரெண்டாவதாக ரொம்ப தாழ்மை நமக்கு இருக்கணும், ரொம்ப தாழ்மை இருக்கணும். அப்படி சொல்ற உதாரணம் என்னன்னா, நம்ம எல்லாமே ஏதாவது செயல்படணும்னா கரண்ட் வேணும் இல்லைங்களா. நமக்கும் கரண்ட் இருக்குது, தண்ணி எல்லாம் அது இல்லைங்களா, கரண்ட் இருக்குது. இது இங்க போய் கீழே விழுகணும்னா கரண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் கரண்ட் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஊர்ல இது லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, அதுக்கெல்லாம் கரண்ட் எங்க இருந்து வருது, தண்ணியில இருந்து வருது. அந்த தண்ணியில எல்லாம் கரண்ட் உற்பத்தி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுங்களா. நம்ம இங்க போய் தொட்டாரு அவ்வளவுதான், காக்கா ஆயிடுவோம் இங்க போய் தொட்டோம்னா. ஆனா நம்ம வீட்டுல தொட்டாவே அங்க போய் விழுந்துருவோம், வெளியே போய் தொட்டா இன்னும் வச்சிருக்காங்களே, அந்த போய் தொட்டோம்னா ஏதாவது போயிரும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல செயல்படுகிற ஒரு துளினாவே எல்லாத்துக்கும் கரண்ட் அவர்கிட்ட இருந்து வருதுன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு, அவருக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தாழ்மையா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவரை போய் தொட்டா அவர்கிட்ட பொசுத்து சாம்பல் ஆயிட மாட்டோம், என்னவோ ஆயிருவோம் நம்ம. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான கடவுளுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப தாழ்மா இருக்கணும். நம்ம ரொம்ப அதை சாதிச்சிருவேன், இதை பண்ணிருவேன், நான் பெருசா அதை பண்ணிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு. ஒன்னு தெரியுமா, இந்த கையை அசைக்கிறதே அவர் பவர் இருந்தாதான் முடியும். வெளியில எந்திரிச்சு கண்ணை திறக்கணும்னா அவர் பவருங்க அவங்களுக்கு கொடுத்தது, அந்த கரண்ட் தான் வேலை செய்யுது. அந்த கரண்ட் அவர் எடுத்துக்கிட்டா அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்யலாம், இஷ்டத்துக்கு அவர் எடுக்காம இன்னும் உங்களுக்கு வச்சிருக்காருன்னா நம்ம எப்படிங்க அவருக்கு முன்னாடி பெருமை பாராட்ட முடியும், பெருசா நம்மளை பத்தி பேசிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் நல்லா வரோம் ஆசீர்வாதம், அது காரணம் எதுல பெருமை பாராட்டக்கூடாது, நம்முடைய திறமையில பெருமை பாராட்டக்கூடாது. இயேசு அப்படி அடிச்சு போட்டு பிலாத்துக்கு முன்னாடி போய் நிக்க வச்சுட்டு பிலாத் என்ன சொன்னாரு தெரியுமா, என்கிட்ட பேச மாட்டியா, உன்னை விடுதலை செய்யறதுக்கும் உன்னை சிலுவையில் அறையறதுக்கும் எனக்கு பவர் இருக்குன்னாரு பிலாத். அவரை பார்த்து என் பிதா உனக்கு பவர் கொடுக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னாரு. பிதா பவர் கொடுக்கலன்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, புரியுது. அடிக்கடி சொல்லுவேன் கரெக்ட், இப்ப காண்டி கடவுள் நான் கொடுத்ததெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம கிட்ட வாங்கினார்னா அங்க என்ன மிஞ்சம், மண்ணுதான் மிஞ்சம். அந்த மண்ணு கூட அவருத்தான், அந்த மண்ணு கூட அவருத்தான், நம்பளுது இல்லை. அப்படின்னும் போது அவர்கிட்ட மாபெரிய தாழ்மை உள்ள மக்களா நம்ம இருக்கணும் இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக. அடுத்தபடியாக என்ன பாக்குறோம்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு துயரங்களை எவ்வளவு கஷ்டங்களை நம்ம சந்திச்சாலும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல நம்ம நம்பி எவ்வளவு கஷ்டங்க பிரச்சனைகள்லாம் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த குணாதிசயத்தை நம்ம எப்ப பாரு ஞாபகத்துல வச்சிருக்கணுங்க. அந்த காலத்துல பார்த்துட்டு முதல்ல அவர் பார்த்துட்டு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பதாக நடுனார். நம்ம தன் ஊரெல்லாம் விட்டுட்டு குழந்தைய கொடுப்பாரு, ஊரை கொடுப்பாரு, அதெல்லாம் நம்பி வந்துட்டு போது போது டைம் போய்கிட்டே இருக்கு. இன்னுமே என்ன நடக்க போகுது, வைஃப்க்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, என்ன ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாடோடியா இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க, என்ன எழுதிய கொடுக்குறேன், ஸ்டாரை பாரு அவ்வளவு குழந்தைங்க உனக்கு இருக்கும், இந்த மணல பாரு அவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னா என் வைஃப்க்கு எழுதி ஆயிருச்சு, இன்னுமே எங்க குழந்தை பிறக்கிறது. அப்பதான் அவர் காட்சி அளிச்சு என்ன சொன்னாரு, தேவன் உனக்கு தான் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு செய்ய முடியாது, ஒரு கேள்வி குழந்தை கொடுக்க என்னால முடியாது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன ஆறுதலா இருந்திருக்கோம், அங்க அவர்னால முடியாது. அவர் விசுவாசிச்சார்னு போட்டிருக்கு, அவர் விசுவாசிச்சார். அந்த விசுவாச நம்மளும் அப்படிதான், நம்ம சூழ்நிலைகளால அவர்னால மாத்த முடியாது, அவர்னால செய்ய முடியாது, அவர் நம்பணும். நம்ம நம்புகிற மக்களா நம்ம இருக்கணும். அது பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல அது யாக்கோபுக்கும் அதே காட்சி வல்லமை உள்ள தேவன் தான் சொன்னார். புதிய ஏற்பாடுலயும் அதை தான் சொன்னார். ஈசாக்கு அவர் பயந்துகிட்டு இருக்கும் போது, அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தி தான் எவ்வளவு நமக்கும் நம்ம வாழ்க்கையில அநேக புதிய ஏற்பாடுல எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மைட்டின்றது வந்து 10 வாட்டி வருது. அதுல எந்த புக்ல வருது தெரியுங்களா, ரெவலேஷன்ல வருது. ஏன் ரெவலேஷன்லன்னா, தேவனுடைய ஜனங்க ரொம்ப துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் அவங்க பாடுபட்டுகிட்டு இருக்கும் போது அவங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா, என் சூழ்நிலைகளை எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தேவனை தான் நான் வணங்குறேன், அவர்னால மாத்த முடியாது ஒண்ணுமே இல்ல, சர்வ வல்லமை உள்ள அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். வேறவேளை நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கஷ்டம் பண கஷ்டமா இருக்கலாம், இந்த மாசம் வர்ற சம்பளம் நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இதை கொடுக்குவேன், எப்படி இதை பண்ணுவேன்னு நம்ம குழம்பி போலாம் அநேக டைம்ல. அந்த நேரத்துல இத நினைங்க, அவர்னால மேனேஜ் பண்ண முடியாது ஒண்ணும் இல்ல. நம்ம வல்லமை உள்ள தேவன் என்ன தெரியுமா நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு, நம்ம அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோம், அந்த உடன்படிக்கையில நம்ம இருப்பதனால அந்த சர்வ வல்லமையுடைய நமக்கு சேவை செய்யறதுக்கு அது வருது. ஏன்னா உடன்படிக்கையின் ஜனங்க, அவர் சர்வ வல்லமையில் தேவனா இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஏன் வெளிப்படுத்துறாரு தெரியுமா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், செய்ய முடியும், உன் சூழ்நிலைகளை மாத்த முடியும்ன்றதுனால தான் அதை வெளிப்படுத்துறாரு. புரியுதுங்களா, அந்த மாதிரி பண கஷ்டம், நம்ம குடும்ப பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நினைச்சுக்க வேண்டியது என்ன, நான் வணங்குற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர்னால மாத்த முடியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்ல. சில நேரத்தை பலவீனம் கூட அடைஞ்சு போயிடலாம், நம்ம அநேக டைம்ல பலவீனம் கூட அடைஞ்சு போயிடுறோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடலாம், அநேக டைம்ல பலவீனம் அடைஞ்சு போய் இன்னொரு படி கூட ரொம்ப டயர்டு கூட ஆயிடுறோம். என்ன லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், சில டைம் ரொம்ப வீக்னஸ், ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிருது, வேலை உலக வேலை இது வேலை குடும்பம் இதெல்லாம் பண்ணும் போது அந்த நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கணும், நான் வணங்குற தேவனை பார்க்க ஆரம்பிக்கணும், நான் வணங்குற தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறது. பவுலதான் சொன்னாரு, கிறிஸ்துவனால ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், நான் சகலமும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் சகலமும் செய்ய முடியும். அங்கதாங்க ஆர்டினரி மனுஷன் செய்யறதை விட நம்ம எக்ஸ்ட்ராவா அதிகமா செய்யக்கூடியது எங்க தெரியுமா, அந்த தேவன் நான் எப்பேற்பட்ட தேவனை வணங்குறேன் போது தான் நமக்கு அதிகமா எனர்ஜி வர்றது. நான் வணங்குறதுனால என்னால அதிகமா செய்ய முடியும், சகலமும் செய்ய முடியும்ன்றாரு அவர். என்ன செய்ய முடியாது, என்னை பலப்படுத்த கிறிஸ்து இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல அந்த மாதிரி நம்ம தேவை என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பார்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கு. என்னுடைய தேவைகளை எல்லாத்தையும், ஒருவேளை எனக்கு இப்போ வர காசு பத்தாம இருக்கலாம், என் தேவைகளை என் தேவன் சந்திப்பார். இதுதான் நமக்கு பெரிய ஆறுதல், எனக்கு பலத்தை தந்து அவரை சேவிக்கிறதுக்கு எனக்கு போதுமான பலத்தை என் தேவன் தருவான்ற நம்பிக்கையில தான் நமக்கு வாழ முடியுங்க. என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கிற சூழ்நிலையை மேற்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய ரொம்ப வல்லமை உள்ள தேவன் கொடுப்பாரு, அதனாலதான் அங்க வச்சிருக்காருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் பெரிய சூழ்நிலை இல்லை. சரி, இந்த இப்படி நம்ம நினைக்கும் போது அவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. நம்ம செய்யற ஜபம் ஏதாவது அவர் கஷ்டமா இருக்குமா, அவரால் முடியாதுன்னு நினைக்க முடியுமா, எந்த கஷ்டம் இல்லை, எந்த தேவையும் அவருக்கு பெரிய தேவை இல்லை. நம்ம ஏதாவது பாவத்துல கூட நம்ம கஷ்டப்படலாம், இதை மேற்கொள்ள முடியலையே, இந்த பழக்கம் மேற்கொள்ள முடியலையேன்னு அவருக்கு கஷ்டமா இல்லையா, அந்த மாதிரி தேவனை நம்ம வணங்குறோம். எந்த சோதனை நமக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியல, அந்த நேரத்துல அவருடைய பவரை பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு விசேஷமான பலம் கிடைக்கும் சோதனைகளை மேற்கொள்ள. கடைசியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, இன்னும் பாவத்திலேயே உலகத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கடவுளுக்கு ஒரு நம்பாத இயேசுவனால ரட்சிக்கப்படாதவங்க, இந்த குணத்தை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படணும், நீங்க ரொம்ப ரொம்ப பயப்படணும். ஏன் பயப்படணும் தெரியுமா, அவர் உள்ளவர், நீங்கள சர்வ வல்லமை உள்ளவர், நீங்களா அவருக்கு மேற்கொண்டுடுவீங்களா, அவரை சமாளிச்சிருவீங்களா நீங்க, அவர் எப்படியாவது சண்டை போட்டு அவருனா, இல்லை அவருக்கு எல்லாம் பவரும் இருக்கு, என்ன இஷ்டம் வருதோ உங்க வாழ்க்கையில செய்யலாம், இயேசுவை நம்பி அவருக்கு அடங்கணும், அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா வாழ ஆரம்பி. ரொம்ப பெரிய பயங்கரம் என்ன தெரியுங்களா, இது சொல்றதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்கு. ரோமர் 9:22 படிங்க. ரோமர் 9:22. இது என்ன பெரியவனா, கடவுள் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணோம்னா, தன்னுடைய பவர் தான் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரான். அவர் என்ன காரணம் போறாருன்னா, தான் எவ்வளவு இறக்கம் உள்ளவர், இப்படிப்பட்ட பாவிகளை கூட தான் காப்பாத்த முடியும்னு எல்லாருக்கும் காமிக்க போறாராம். இன்னும் சில பேருக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியுங்க, தான் எவ்வளவு பவர்ஃபுல் இருந்தவன்றது அவங்களுக்கு வர தண்டனையை வச்சு காமிக்க போறாராம். அவங்களுக்கு என்ன தண்டனை, தண்டனை பார்க்கும் போது அவர் எவ்வளவு கடவுள்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க போறாங்களா ஜனம். என்ன பயங்கரம், அதை யோசிச்சு பாருங்க. அவர் நமக்கு அங்க அந்த இயேசுவை ஏத்துக்கொள்ளாதவங்க, மனம் திரும்பாதவங்களுக்கு எல்லாமே வச்சு அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா எல்லாரும் காமிக்க போறார். அவங்களை வெறும் நரகத்துல போட்டு வேக வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க சாமி எப்ப பாரு அந்த வேதனையை அனுபவிச்சு அனுபவிச்சு, அவங்க ஆத்மாவும் பாடியும் அனுபவிச்சு அனுபவிச்சு அதை பாக்குற, அந்த ப்ராசஸ பாக்குற எல்லாரும் எவ்வளவு பெரிய பவுனம் வருது, இவ்வளவு வேதனை அவனுக்கு வருது, ஆனாலும் சாகாம அவனை காப்பாத்தி இன்னும் வேதனை அனுபவிக்க வைக்கிறாரு அப்படின்னு பண்ண போறாரு. ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் கிட்ட, தேவன் கிட்ட போய் நம்ம போய் விளையாடணும்னா அதை விட முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா, அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா. விளையாடணும்னா போய் சின்னவங்கிட்ட விளையாடலாம், இவர்கிட்டயா போய் விளையாடுறது. அது பெரிய பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, இந்த மாதிரி கடவுள் முன்னாடி போய் விளையாடுறதுதான், பாவம் ஒப்பு கொடுக்காம உண்மையா கடவுளுக்காக வாழாம வாழ்றதுதான். ஏன்னா ஒரு படுமுட்டால் கூட என்ன தெரிஞ்சுக்குவான்னா, இவருக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா, பவர் இருக்குன்னா ஒரு படுமுட்டால் கூட என்ன தெரிஞ்சுக்குவான், அவருக்கு நான் அடங்கிதான் போகணும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவருக்கும் அவர் வசனத்துக்கும் அடங்கி போவாம கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ரட்சகரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அதே பவர் வந்து உங்களை வேற மனுஷனா மாத்தமா. பவர் உங்களை தண்டிக்கணும், உங்களை அழிக்கணும், நரகத்துல போடணும்னு வெயிட் பண்ணுதோ, அதே பவர் உங்களை வேற மனுஷனா மாத்தி உங்க நீங்க இப்ப இருக்கிறத விட வித்தியாசமான மனுஷங்களா மாத்தக்கூடியது அதே பவர் தான் மாத்த முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த குணாசியங்களை பார்க்கும்போது இன்னைக்கும் இயேசுவை ஏத்துக்கோத, இயேசு அவருக்காக வாழுகிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இது பெரிய ஆறுதலா இருக்கும் போது அப்படி எல்லா குணாசியங்களும் அப்படித்தான் வருது. இதனால தாங்க பிரச்சனை, நரகம், தண்டனை, பாவம். அவர் கேரக்டர் அப்படி, அவர் விடவே மாட்டார். அவருக்கு பவரை காமிச்சே காமிப்பாரு. ஒன்னு உங்களை ரட்சித்து காமிப்பாரு, இல்லைன்னா உங்களை தண்டிச்சு காமிப்பாரு அவர். அப்படின்னும் போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற சான்ஸ் என்னன்னா, இயேசுவ நம்ம நம்பலாம், ஆண்டவரே நான் பாவி, என்னை ஏத்துக்கொள்ளும், உங்களுடைய பவர் என் வாழ்க்கையில தெரியும்படிக்கு என்னை முழுசு நான் வேற மனுஷனை ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு ஜபம் பண்ணோம்னா அவர் பவர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்குல இருந்து வேலை செய்யும். அந்த மாதிரி எல்லாருக்கும் நமக்கு வேலை செய்யணும்னு நம்ம ஜபம் செய்வோம்.